உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால சிலுவை பாதை. முதல் நிலை, இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இன்று நம்முடைய வார்த்தா ஆப்பில் முதல் நிலையில் இயேசுவை எவ்வாறு தீர்ப்பிடுகிறார்கள், இறைவன் எதற்காக பலியிடப்படுகிறார் என்பதை குறித்து இப்பொழுது கேட்கலாம். ஒளி தோன்றுக. தொடக்கத்தில் இறைவன் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்தார். அவை எல்லாவற்றையும் பார்த்த பொழுது நன்றாகவும் அற்புதமாகவும் இருந்தது. இறைவன் படைத்த அனைத்தும் நன்றாக இருந்ததால் அது அவரது வல்லமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. இறைவன் சகலவிதமான தாவரங்களையும் விலங்குகளையும் படைத்தார். பின்பு மண்ணிலிருந்து மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதி ஜீவனை கொடுத்தார். முதல் மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டார். பின்பு ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தார். அவள் ஏவாள் என்று அழைக்கப்பட்டாள். இறைவன் அவரது சாயலின்படியே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். எனவே அவர்கள் இறைவனோடு தனிப்பட்ட முறையில் உறவு கொண்டு அவருடைய அரவணைப்பில் வளர்ந்தார்கள். அழகிய ஏதேன் தோட்டத்தில் மகிழ்வுடன் இருந்தார்கள். அங்கு பாடுகளோ மரணமோ துன்பமோ துக்கமோ எதுவும் இல்லை. இறைவன் ஆதாமிடம், தோட்டத்தில் உள்ள அனைத்து விதமான பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, அதை உண்ணும் நாளில் சாவாய் என்றார். ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அம்மரத்தின் கனியை உண்ணச் செய்தது. அதை அவரும் உண்டு ஆதாமுக்கும் கொடுத்தார். இருவரும் உண்டவுடனே இருவருக்கும் இறைவனோடு இருந்த உறவு முறிந்தது. இறைவன் தூயவர், எனவே பாவிகள் அவருடைய அரவணைப்பில் வாழ முடியாது. எனவே ஆதாம் ஏவாளை இறைவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். இறைவனுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் இருவரும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவர்கள் இருவரும் செய்த பாவத்தின் பலனாக மனித சமுதாயம் மரணத்தையும் வியாதியையும் சுதந்திரித்துக் கொண்டது. ஆனாலும் இறைவன் மனித இனத்தை நேசித்தார். எனவே மனித இனம் மனம் திரும்பி தன்னோடு இணைந்து ஐக்கியமாக வாழ ஒரு வழியை முன்பே முன்குறித்து வைத்திருந்தார். அந்த பாவத்தை போக்க இறைவன் அவரது உயிரை இவ்வுலகிற்கு கொடுக்க வந்தார். அவற்றை தொடர்ந்து கேட்கலாம்.
ஹாய்டா மைக்கேல், எப்படி இருக்க?
நான் நல்லா இருக்கேன்டா பவுல்.
சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னனே, அதை பற்றி பேசலான்னு தான் வந்தேன்.
நான் அன்னைக்கே உன்னை ப்ரேயர் பண்ண சொன்னனே, நீ பண்ணியா?
இல்லைடா, இருக்கிற பிரச்சனையில் என்னால் நிம்மதியாக ப்ரேயர் பண்ணக்கூட தோணலை.
இங்கே பாருடா, இந்த அமைதி உனக்கு முதல்ல கிடைக்கணும்னா நீ கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்.
நான் பண்ணாத விஷயத்துக்கு எனக்கு குற்றம் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்கிட்ட அந்த மாதிரியான மற்றவங்களை இழிவுபடுத்தி பேசுகிற பழக்கம் சுத்தமாக இல்லை. இருந்தாலும் இது எனக்கு தேவையில்லாத பழி.
இதே மாதிரி தான் இயேசு மேலே கூட தேவையில்லாத பழி போட்டாங்க. ஆனால் அந்த பழி அவரோட உயிரையே பலி வாங்குற பழியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த உலகத்தில் பழி போடுறவங்க இருந்தாலும் அது இயேசு அணுகுனது மாதிரி நாமளும் அணுகணும். இங்கேயே நம்ம பார்க்க போகிற இந்த பெண் மேலே தேவையில்லாத பழி. அந்த பெண்ணோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாரு. உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறியே, உண்மை என்னென்னா இயேசு கிறிஸ்து மனுகுலத்தின் பாவத்துக்காக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு சிலுவையிலேயே அவர் உயிரை விடவும் தயாரானார். ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே நீ சோர்ந்து போற. உனக்கு முதல்ல கிறிஸ்து பட்ட பாடுகளை எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுவும் இந்த புனித வெள்ளி அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் உனக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை நீயே பாரு.
உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா என் கடமை முடிஞ்சிடும். உன்னெல்லாம் பெத்து வச்சிருக்கனே, அந்த கடவுளை சொல்லணும்.
இந்த ஒரு காலி இந்த பொண்ணு, இவ சரியில்லைன்னு என் ஃப்ரெண்டு ஸ்டெல்லா சொன்னான்.
யாரோ ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு போயேன், உனக்கெல்லாம் கலெக்டரா கிடைப்பான்.
உனக்கு இருக்கிற கொழுப்பு வேற யாருக்கும் இருக்காது. ஆளையும் மூஞ்சியும் பாரு.
7 கழுத வயசாகுது, அதுக்கு ட்ரெஸ் பாரு, சின்ன பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு.
இவெல்லாம் உருப்பிட மாட்டாங்க. வீடு வீடா ஊரு ஊரா சுத்துற பொண்ணு.
கடவுளே, நானும் உன்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இதில் மாப்பிள்ளை இவன்தான்னு கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. என் அப்பா என் அம்மா என் பேச்சை கேட்டு ஒரு வருஷம் டைம் கொடுத்தா போதும், நல்ல வேலைக்கு போய் கொஞ்சம் என் வாழ்க்கையை நானே பார்த்துப்பேன். இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல.
இங்கே பாரு அனு, உனக்கு கீழே இன்னொரு பொண்ணு இருக்கா. ரோட்டில் போகிற வரவங்க எல்லாம் உன் பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாரு, இவன் தான் மாப்பிள்ள, நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என் முடிவு, அவ்வளோதான்.
அம்மா, நான் ஒரு நல்ல வேலைக்கு போனால் எனக்கும் லைஃப் நல்லா அமையும்ல. அதே சமயத்தில் சர்ச்சில் வேற ஒருத்தவங்களுக்கு என் பொறுப்பெல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன்.
நீ எல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணுமா வந்தோமான்னு இருக்கணும். நீ பண்ண விஷயம்லாம் மறந்து போச்சா? எக்ஸாம் டைமில் சர்ச்சுக்கு போனேன், அந்த குழுவில் சேராதுன்னு சொன்னால் அதையும் கேட்கல. பைபிள் தூக்கிட்டு ப்ரேயர் மீட்டிங் போகிறேன், ஜபம் பண்ண போகிறேன்னு இவ்வளோலாம் பண்ணியிருக்க. இதையும் செய்யணும் தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. பவித்ரா விட்டு பொண்ணை போய் பாரு, உன் வயசு தானே, எப்படி இருக்கா? நீயும் இருக்கியே.
அம்மா, நீ சரியாக சொன்னம்மா. தயவு செஞ்சு இவளை வெளியிலே அனுப்பாத. அந்த ராகேஷ் பையன் கூட இவளை பற்றி சொல்கிறான்.
சரிம்மா, நான் வெளியில் போகிறேன், அங்கே காசு வச்சல நான் எடுத்துக்கிறேன்.
சரிடா, நீ பத்திரமா போயிட்டு வா. அவனை பார்த்தல, உன்ன மாதிரி தானே வளர்த்தேன். நீயும் இருக்கியே, பொண்ணா நீ எல்லாம்.
கடவுளே, நான் எதுவுமே சொல்லலையே, என் மேலே தேவையில்லாத பழி. ஊரில் இருக்கிறவங்க எது சொன்னாலும் என் வீட்டில் நம்புகிறாங்க. என்ன போய் ஏன் இப்படி பேசுகிறாங்க? எனக்குள்ள ஆசைகளை நான் செஞ்சுக்க கூடாதா? இனிமே நான் எதுவும் பேசல, என் வாயை துறக்க போறதே கிடையாது. இந்த சமுதாயம் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லுதில்ல, நான் இனிமே அமைதியா போறேன். இனி எல்லாமே உங்க கையில மட்டும்தான்.
இங்க பாத்தியா, இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைய ஆணுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னீங்க. பெண்களுக்கும் இந்த சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குடா. இப்போ இந்த பெண் சமுதாயத்தால பேசக்கூடாதுன்னு அவரோட வாய அவளே மூடிக்கிறா. இந்த பார்வை மாறணும். தேவையில்லாம தீர்ப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்துக்கும் இதே தான் நடந்துச்சு. இதே மாதிரி தான் இனி யாரும் தீர்ப்புக்கு உள்ளாக கூடாதுன்னு இயேசு கிட்ட வேண்டிக்கலாம். அந்த வாய் ஒரு முறை மறுபடியும் திறக்கப்படுங்கிற அதே நம்பிக்கையோட. எப்படி இயேசுவோட அற்புதம் பேச்சற்ற ஒருத்தரை குணமாக்கி பேச வச்சாரோ அதே அற்புதம் இங்கேயும் நடக்கும். இந்த பகுதியில் இயேசு ஏன் தீர்ப்பிடப்படுகிறார், இவ்வுலகினில் வாழும் நாம் ஒருவர் மற்றவர்களை எவ்வாறு தீர்ப்பிடுகிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்த பகுதியில் இறைவனோடு இணைந்து வாழ தொடர்ந்து கேட்போம் நம் வார்த்தா ஆப்பில் இத்திருச்சிலுவை பாதையை. இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பேசிய நான் எட்வர்ட். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் வார்த்தா ஆப்பில்.